நமஸ்காரம். பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஆனி மாசம் சுவாதி, அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளை இது. விஷ்ணு சித்தர் என்பது அவருக்கு இயற்பெயர். விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டவர், தன் உள்ளத்தில் கொண்டவர். எல்லாருக்கும் தான் விஷ்ணு உள்ளத்தில் இருப்பார், பெரியாழ்வாருக்கு மட்டும்தானா இருப்பார்? பின் எதற்கு அவரை விஷ்ணு சித்தர்னு சொல்லுகிறோம்? பகவான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், சர்வ வியாபகன். அப்படி இருந்தாலும் சிலருடைய உள்ளத்தில் தான் பிரகாசிக்கிறார். எல்லார் உள்ளத்திலும் இருப்பார், ஆனால் சிலர் உள்ளத்தில் தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டு, தன்னையே புரிய வைத்துக் கொண்டு பிரகாசிப்பார். பகவான் நம்மை படைப்பதன் பயனே அதுதான். கொழுங்குளிர் முகில்வண்ணனை விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனைன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருடைய உள்ளத்திலே பகவான் கோயில் கொண்டுள்ளார். அதில் தான் எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆசை. சாந்தோக்கிய உபனிஷத்து பெருமான் படைக்கிறார்கிறதை சொல்லுகிறது. பிரளயத்திலிருந்து சிருஷ்டியை தொடங்குகிறார். அப்ப படைப்பதற்குண்டான சங்கல்பத்தை தெய்வம் எடுத்துக்கொள்ளும். பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலபடிகளாக ஆகப்போகிறேன். தேவ மனுஷ ஸ்தாவர திரியக்கு, இத போல எல்லாவற்றையும் படைக்கப் போகிறேன்னு சங்கல்பம் எடுக்கிறார். திருமணிஷி ஆழ்வார் ஒரு பாசுரத்தில், நின்னியங்கும் ஒன்னலார் உருக்கள்தோறும் ஆவியாய் என்று சொல்லுகிறார். திருச்சந்த விருத்தம்ங்கிற பிரபந்தம். நின்னு இயங்கு ஒன்னலா, நின்று என்பது தாவரங்கள், மரம், செடி, கொடி, நகர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றன தாவரங்கள், அவற்றை நின்று என்கிறார். இயங்கு, இயங்குதல் பிராணிகள், மிருகங்கள், பறவைகள், ஏன் மனிதனை கூட சொல்லலாம். ஒன்றலா, ஆனால் இந்த ரெண்டு உடல்களையும் எடுத்து பயனில்லையாம். பகவான் நான்கு விதமான சிருஷ்டிகளை செய்கிறார். தேவர்களை படைப்பார், மனிதர்கள், நிற்பன அசைவன ஆகிய நான்கு. இதில் தேவர் பிறவியாலேயோ அல்லது தாவரங்களாலோ மிருகங்களாலோ அந்த பிறவிகளை எடுப்பதால் பயனில்லை. புண்ணியத்தின் பயனாக தேவனாகிறோம், பாபத்தின் பயனாக தாவரங்களாகவும் மிருகங்களாகவும் பிறக்கிறோம். புண்ணியம் பாபம் ரெண்டும் மாறி மாறி இருக்குமானால் மனிதனாக பிறக்கிறோம். மனிதனாக பிறந்தால்தான் பக்தி யோகமோ சரணாகதியோ செய்து முக்தி அடைய முடியும். தேவனாக பிறந்தாலும் போன இடத்திலிருந்து திரும்ப வந்துட வேண்டிதான். தாவரமாகவோ பிராணிகளாகவோ பிறந்தாலும் அந்த தண்டனை முடிந்த பிற்பாடு திரும்ப மனித பிறவி அடைய வேண்டியதுதான். இங்கேதான் ஒரு நுண்ணிய கருத்து அடங்கியுள்ளது. மனித பிறவியை படைப்பதற்குத்தான் பகவானுக்கு ஆவல். அப்ப எதற்கு தேவர்களை படைக்கிறார்? இந்திரனோ சந்திரனோ குபேரனோ மனிதனுக்கு உதவுவதற்குத்தான். மழை வேண்டும் மனிதன் தண்ணீர் குடிக்க, காற்று வேண்டும் சுகமாக உறங்க, இவன் சரிவர நடக்கிறானான்னு மேற்பார்வை பார்க்க வேண்டும் யமன் வேண்டும், இப்படி நமக்கு உதவுவதற்குத்தான் தேவர்களையெல்லாம் படைக்கிறார். அதே சமயத்தில் மனிதன் முக்தி அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதை செய்யாமல் அவர் வேற எதிலானும் ஈடுபட்டால் புண்ணியமும் கிடைக்கும் பாவமும் கிடைக்கும். அதிலே சுமார் புண்ணியமாக இருந்தால் மனித பிறவியிலேயே பரிசு கிடைக்கும். ஓஹோன்னு புண்ணியம் பண்ணி இருந்தால் சொர்க்கலோகத்துக்கு தேவமாக போகிறோம். ஆனாலும் அந்த புண்ணியம் முடிந்த பிற்பாடு திரும்ப மனித லோகத்துக்கு வந்து விடுவோம். அப்ப மனிதனை படைக்கத்தான் விருப்பப்படுகிறார். அவன்தான் சரணாகதி செய்து முக்தி அடைய வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் நாம வேறேதோ செயல்களில் ஈடுபட அந்த செயல்கள் புண்ணியமாக இருக்குமானால் சொர்க்கத்துக்கு போகிறோம், அதற்காக தெய்வங்களை படைத்தார். அது பாவச் செயல்களாக இருக்குமானால் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அதற்குத்தான் தாவரங்களாக மிருகங்களையும் படைத்தார். நாமே தான் அப்படி பிறக்க வேண்டும். இப்ப அந்த ரெண்டு விதமான பிறவியும் வீண். வீண் என்றால் நம்ம பரிசை அனுபவிக்கத்தான் தேவலோகத்துக்கு செல்கிறோம். அதனால் தேவலோகத்தில் நம்ம ஏதோ ஒன்று செய்து முக்தி அடைய முடியாது. ஏற்கனவே இருப்பதை கழிப்பதற்குத்தான் அங்கு வந்திருக்கிறோம். அதே போல தாவரங்களாக பிறந்து எதையும் செய்து முக்தி அடைய முடியாது. மிருகங்களாக பிறந்து எதை செய்தும் மோட்சம் போக முடியாது. நாம் ஏற்கனவே மனிதனாக இருந்தபோது செய்த பிழைக்குத்தான் தண்டனையை கழித்துக் கொள்வதற்கு பிழைகளை முடித்துக் கொள்ளத்தான் தாவரமாக ஜங்கமமாக பிறக்கிறோம். அதனாலதான் அந்த போல பிறவிகளாலெல்லாம் ஒரு பயன் நமக்கு இல்லை. பின் எதற்கென்றால் பாவ புண்ணியத்தை முடிப்பதற்கு கழிப்பதற்கு. அது கழிந்தவுடன் திரும்ப மனிதனாக பிறப்போம். அதனால நமக்கு பயன் இருக்கக்கூடிய பிறவி மனித பிறவி. அதுதான் பகவானுக்கு இலக்கு. ஆனால் அதை படைக்கும் போது ஒரு பக்க விளைவு தான் மற்ற ரெண்டும். மனிதன் சாப்பிட வேண்டும், அதற்கு தாவரங்கள். அவன் ஏதோ குதிரை பயிற்சி யானை பயிற்சி பிரயாணம் பண்ண வேண்டும், அதற்கு குதிரையும் யானையும் ஒட்டகமும். இப்படித்தான் இந்த படைப்பு. அப்ப அந்த மனித பிறவி எவ்வளவு முக்கியம்! கடவுள் அதை படைத்ததே மற்றவற்றை உபயோகப்படுத்திக் கொண்டு தான் தேவையற்ற புண்ணிய பாபங்களை சேர்த்துக் கொள்ளாமல் முக்தி அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்ப மனிதன்தான் முக்கியமானவன், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே பிரகாசிக்கிறார். அப்போது அவன் தன் பிறவியின் பயனை தெரிந்து கொள்கிறான். அவர் ஏனோ தானோ யாரையோ கண்டுபிடிச்சு பிரகாசிப்பதில்லை. யாருக்கு பக்தி இருக்கிறதோ, யார் ஆச்சாரியனிடத்திலே கேட்டு பணிவோடே கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார்ங்கிறதை உணர்ந்து கொள்ளுகிறாரோ அங்கு பிரகாசிக்கிறார். அப்படித்தான் திருமழிசை ஆழ்வார் கூறுகிறார், நின்னு இயங்கு ஒன்னலா உருக்கள் தோறும் ஆவியாய் என்று பாட்டு. அதைத்தான் பெரியாழ்வாரும், விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். அப்ப இந்த மனித பிறவிக்குத்தான் எவ்வளவு முக்கியத்துவம்! மற்ற பிறவிகளெல்லாம் இதற்கு உதவுவதற்குத்தான். நாம இப்பேற்பட்ட பிறவி அடைந்த பிற்பாடும் அதை வீணாக்கலாமா? வீணாகாமல் பெரியாழ்வார் திருவடிகளை பற்றி கண்ணனுக்கு வேண்டியவர்களாக ஆவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.